நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். அருட்திரு முனைவர் சவரிமுத்து இஞ்ஞாசிமுத்து அவர்கள் உலக உயிரியல் விஞ்ஞானிகளில் ஆயிரத்தில் ஒருவர் என்று அடையாளம் காணப்பட்டிருப்பவர். தமிழக இயேசு சபையின் கிறிஸ்தவ குரு அருட்திரு இஞ்ஞாசிமுத்து அவர்கள். வணக்கம் அருட்திரு இஞ்ஞாசிமுத்து அவர்களே.
வணக்கம்.
இப்போ பயாலஜின்னு சொல்கிறோம், உயிரியல் துறை. இந்த துறையில் வந்து உலகின் 100,000+ மேற்பட்ட விஞ்ஞானிகளில் நீங்கள் முதல் 1,000 இடத்தில் இருக்கும் விஞ்ஞானிகளில் ஒருவர் என்று ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகம் நடத்திய ஆய்வு தெரிவிக்கிறது. இன்னும் குறிப்பாக இந்திய உயிரியல் விஞ்ஞானிகள் வரிசையில் 10வது இடத்தில் உள்ளீர்கள். எப்படி இப்படியான உச்சத்தை தொட முடிந்தது உங்களால் சொல்லுங்களேன்.
இது வந்து ஒன்று கடவுளுடைய கிருபை, இரண்டாவது என்னோடு சேர்ந்து பணியாற்றிய ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் அவர்களுடைய கடின உழைப்பு, மூன்றாவது எனக்கு சிறந்த ஆர்வம் ஆய்வில் ஈடுபட்டு நமது மக்களுக்கு உலகிற்கு ஏதாவது கொடுக்கணுங்கிற ஒரு ஆர்வம், இந்த மூன்றும் கலந்து இருந்ததுனால எங்களால் இந்த ஒரு இதை தொடங்கி முடிஞ்சது. நானும் பல பணிகள் இருந்தால் கூட முக்கியத்துவம் வந்து ஆய்வு பணிக்கு தான் நான் இதுவரைக்கும் கொடுத்துருக்கிறேன். எத்தனையோ முக்கியமான பொறுப்புகள் வந்தப்போ கூட அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு ஆய்வில் முழுவதும் ஈடுபட்டு அதன் மூலமாக நல்ல நல்ல பத்திரிகைகளில், பிரசித்தி பெற்ற பத்திரிகைகளில் எங்களுடைய கட்டுரைகளை போட்டோம். அதனுடைய பலன் தான் இப்பொழுது தெரிய வந்திருக்கிறது.
ரொம்ப பணிவான பதிலாக சொல்கிறீங்க. சரி, இப்போ தமிழகம் தேனி சிந்தலச்சேரியிலேயே அவங்க ஊர். இப்போ சிந்தலச்சேரி மண்ணின் மைந்தன், இன்று உலகறிந்த உயிரியல் விஞ்ஞானி, உங்கள் வாழ்க்கை பயணம் எப்படி அமைந்தது அதை சொல்லுங்களேன்.
நான் உண்மையிலேயே கடவுளுடைய பிள்ளைன்னு தான் சொல்லணும். ஏன்னா எனக்கு 8 இருக்கும் பொழுது எனக்கு ஒரு கனவு தோன்றுச்சு. அந்த கனவுல வந்து அன்னை மாதிரி மாதா என்னை வந்து கையோட பிடிச்சி எங்கள் அப்பா கிட்ட இருந்து கூப்பிட்டு போறாங்க. அது முதல் நாளில் முடிஞ்சிருது. அந்த முடியும் போது உலக உருண்டையை நான் பார்க்குறேன், மாதா பக்கத்தில் இருக்காங்க. இரண்டாவது நாள் வந்து அதில் நாங்கள் உலக உருண்டையில் மேலே ஏறி போகிறோம். மேலே போன உடனே இயேசு வந்து இந்த சிலுவையில் தொங்கிட்டு இருக்காரு. அந்த காட்சி மாதா என்ன அங்கே விட்டுட்டு போயிடுறாங்க, அப்பாவும் பக்கத்தில் காணும். ஸோ அந்த ஒரு 8 எனக்கு ஏற்பட்ட இந்த இறை அனுபவம் பல வருடங்களுக்கு எனக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி நானும் ஒரு குருவானவராகி இறைவனுக்கு ஊழியம் பண்ணணுன்ற ஒரு எண்ணம் வந்தது. சேசு சபையில் சேர்றதுக்குரிய ஆர்வமும் வந்தது. அதன் பிறகு சேசு சபை உண்மையிலேயே சிறப்பாக வளர்த்து விட்டு எனக்கு உரிய வாய்ப்புகளையும் கொடுத்து எனது அறிவுக்கு ஏற்ற, இறைவனுடைய அருளுக்கு ஏற்ற ஒரு வாழ்வை அமைத்து கொடுத்ததுனால இந்த ஒரு அச்சீவ்மெண்ட் ஒரு ஆய்வு பணியில் ஈடுபடப்பட்டது. அத்தனை ஆண்டுகளும் 1980 நான் குருப்பட்டம் பெற்றேன். அப்பொழுது இருந்து கல்லூரிகளில் பணியாற்றுகிறேன். அந்த கல்லூரியில் பணியாற்றும் பொழுது ஆய்வு முக்கியமான ஒரு பங்காக எடுத்துக்கொண்டு பணியாற்றி இருக்கிறேன். இதைத்தான் ஒரு சிறிய குறிப்பாக சொல்ல விரும்புகின்றேன்.
இப்போ நீங்கள் அமெரிக்கா, ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து, ஜப்பான் என்று பல வெளிநாடுகளில் பணியாற்றியுள்ளீர்கள். பிற விஞ்ஞானிகளோடு பணியாற்றிய அனுபவம் எப்படி இருந்தது? குறிப்பாக எதை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்பட்டு போனீர்கள்?
வெளிநாடுகளில் குறிப்பாக இந்த முக்கியமான நாடுகள் அமெரிக்கா, ஜப்பான், ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து, இந்த நாடுகளில் வந்து நான் வந்து படிக்க போயிருந்த சமயத்தில் அங்கே இருந்த வசதிகள், ஆய்வு செய்யக்கூடிய வசதிகள் என்னை மிகவும் கவர்ந்தன. அவங்களுக்கு வந்து அந்த இதுலெல்லாம் நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது உணர்ந்தேன் நான். அதனால் சரி, நம்மளும் அதே மாதிரி தரத்துக்கு நம்ம இந்தியாவிலையும் கொஞ்சம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு உருவாக்கணும் அப்படிங்கிற முயற்சி எனக்கு அப்பமே ஒரு ஆர்வம் வந்தது. குறிப்பாக இந்த ஆய்வுல எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க நல்ல ஒரு முன்னேற்றம், அந்த முன்னேற்றத்துக்கு முக்கிய காரணம் வந்து வசதிகள், அடிப்படை வசதிகள், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னு சொல்லுவோம் நம்ம, அது இயந்திரங்கள், அதற்கு வேண்டிய பொருட்கள், அதெல்லாம் வசதியாக அவங்க செய்து கொடுக்கறதுனால அங்கே இருக்கிறவங்க குயிக்காக வேலை செய்ய முடியுது. ரெண்டாவது, எந்த ஒரு பொருள் தேவைப்பட்டாலும் 3 வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள்லாம் அவங்க வச்சுருக்காங்க. இங்கே நம்ம இதில் ஏதோ ஒரு சின்ன பிரேக் டவுன் அப்படி இப்படின்னா கூட எத்தனையோ நாள் எடுக்கும். ஒரு கெமிக்கல் வேணும் அப்படின்னா எத்தனையோ நாள் எடுக்கும். அங்கே அந்த மாதிரி இல்லை, அந்த ஒரு இதெல்லாம் எனக்கு வந்து பிரமிப்பாக இருந்தது. அதே போல் ஆசிரியர்கள் அந்த எப்படி நம்மளை வந்து நல்ல ஒரு வழி நடத்துதல், அவங்க வந்து குறிப்பாக ஒவ்வொரு மாணவருக்கும் அவருக்குரிய நேரம் ஒதுக்கி வரத்துக்கு ஒரு தடவை ஒரு கலந்துரையாடல் வைத்து எப்படி நல்லா ஒரு வழி நடத்தினாங்கிறது என்னை இம்ப்ரெஸ் பண்ணுது. ஸோ அந்த குவாலிட்டிஸ் எல்லாம் நான் இங்கேயும் வந்து என்னுடைய மாணவர்களோட நான் சேர்ந்து பிராக்டிஸ் பண்ண முடிஞ்சது.
இது எஸ்பிஎஸ் தமிழ், ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் அருட்திரு முனைவர் சவரிமுத்து இஞ்ஞாசிமுத்து அவர்கள். உலக உயிரியல் விஞ்ஞானிகளில் 1000 ஒருவர் என்று அடையாளம் காணப்பட்டிருப்பவர் தமிழக இயேசு சபையின் கிறிஸ்தவ குரு அருட்திரு இஞ்ஞாசிமுத்து அவர்கள்.
பாரதியார் பல்கலைக்கழகம், சென்னை பல்கலைக்கழகம், இந்த பல்கலைக்கழகங்களில் நீங்கள் வைஸ் சான்சலர், உபவேந்தராக பணியாற்றியுள்ளீர்கள். அந்த அனுபவம் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்களேன். குறிப்பாக வந்து நீங்கள் சென்னை பல்கலைக்கழகத்தில் வந்து முழுமையாக நீங்கள் பணியாற்ற முடியாமல் பாதியிலே விலகிட்டீங்க, அதோட சேர்ந்த ஒரு அனுபவத்தை விளக்குங்களேன்.
துறவியாக இருந்து கொண்டு இந்த மாதிரி ஒரு அரசாங்க பணியில் போய் நம்ம வேலை செய்யும் பொழுது அதற்குரிய ஒரு சில சின்ன சின்ன தடங்கல்கள், பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஆனால் நான் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் இருந்தப்போ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அந்த நேரம் அரசாங்கத்தில் இருந்தவர்களும் சரி மற்றவர்களும் சரி நல்ல ஒரு முழுமையான ஒத்துழைப்போடு என்னால் நல்ல பணி செய்ய முடிஞ்சது. அங்கே புது புது விதமான படிப்புகள், புது விதமான கட்டடங்கள் எல்லாம் இதுக்கும் நான் நிறைய செய்து அது இன்றைக்கும் சொல்லுவாங்க செகண்ட் ஃபவுண்டர் ஆஃப் பாரதியார் யூனிவர்சிட்டின்னு ரொம்ப என்னை பற்றி பேசுவாங்க, புகழ்ந்து பேசுவாங்க. அதை நல்லா நான் அங்கே வேலை செஞ்சதை பார்த்து தான் முதல் நான் வந்து கருணாநிதி ஐயா தான் என்னை அங்கே நியமித்தார். இங்கே வந்து ஜெயலலிதா அம்மையார் அங்கே நான் நல்லா செய்கிறத பார்த்து சரி இங்கே வந்து உதவி செய்யுங்கன்னு கூப்பிட்டாங்க. ஸோ அந்த விதத்தில் தான் இங்கே வந்தேன். இங்கே ரொம்ப பாலிட்டிக்ஸு, அதேர்களுக்குள்ள நிறைய பாலிட்டிக்ஸு அப்படி இப்படின்லாம் இருந்தது. இருந்தாலும் நம்மளால் முடிஞ்சது நல்லது செய்வோம்னு எத்தனையோ முயற்சிகள் எடுத்து நல்லது நடத்திக்கிட்டு இருந்தேன். ஒரு காலகட்டத்தில் வந்து என்னுடைய மதிப்பீடுகளோடு சேர்ந்து வாழ முடியாத ஒரு சூழல் வந்தப்போ நான் வந்து இந்த ஒரு பதவி எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணிட்டேன். அதுக்கு முக்கிய காரணம் வந்து ஒரு சில தலையீடுகள், அந்த தலையீடுகள் வந்து அவங்களுக்கு வேணுங்கிறத நம்ம செஞ்சோம்னா நம்ம தொடரலாம், இல்லாட்டி இல்லைன்னு வரும்பொழுது என்னுடைய முடிவு வந்து என்னுடைய மதிப்பீடு தான் வாழ்க்கையில் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து வேணான்னு சொல்லிட்டேன், அவ்வளோதான். ஆனால் நான் இருந்த அந்த 1 பல்கலைக்கழகத்துக்கு எவ்வளவோ நன்மைகள் செய்தது. அதற்கு பின் வந்த 3 துணைவேந்தர்கள் தொடர்ந்து என்ன நான் அந்த 1 திட்டங்கள் தீட்டினேனோ அதைத்தான் பின்பற்றி அந்த பல்கலைக்கழகத்திலே பணியாற்றியிருக்கிறார்கள்.
உயிரியல் துறைக்கு நீங்கள் எவ்வளவோ பங்களிப்பு செஞ்சுருக்கிறீங்க. இப்போ அந்த பங்களிப்புகளில் மிக முக்கியமானது, அதாவது உங்கள் ஆய்வுகள்லேயே எனக்கு இதுதான் ரொம்ப முக்கியமாகப்படுது அப்படிங்கிற மாதிரி எந்த ஆய்வை குறிப்பிடுவீர்கள்?
முக்கியமாக ஒரு இது நான் சொல்கிறது வந்து இந்த இயற்கை பூச்சிக்கொல்லி மருந்து. விவசாயிகளுக்கு நாங்கள் ஒரு பூச்சிக்கொல்லி மருந்தை தயார் பண்ணி அதை இப்பொழுது கமர்ஷியலாக ப்ரொடியூஸ் பண்ணி மக்களுக்கு கொடுக்குறாங்க. ஒரு கம்பெனி தயார் பண்ணி கொடுக்குது. அதே ஒரு முக்கியமான ஒரு பங்களிப்பாக நான் கருதுவேன். ஏன்னா இயற்கையை பாதுகாப்பது, இயற்கை சூழலை பாதுகாப்பது எல்லாம் இப்போ ரொம்ப ஆணித்தரமாக சொல்லப்படுது. அதற்கு ஒரு வழிவகுத்தாற் போல எங்களுடைய ஆய்வு முத்தாய்ப்பாக இருந்தது. அதனால் அந்த பொன்னின் என்ற ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து, இயற்கை பூச்சிக்கொல்லி மருந்து நாங்கள் தயாரித்து அது 10 நாங்கள் ஆய்வு செய்து தயாரித்தோம். அது இப்போது ஒரு கம்பெனி மூலமாக விவசாய மக்களுக்கு சென்றடைந்துள்ளது. அது எனக்கு மிகவும் பெருமைப்படக்கூடிய ஒன்றாகவும் திருப்தி கொடுக்கும் ஒன்றாகவும் இருக்கிறது. அதே நேரத்தில் நமது தாவரங்களில் இருந்து எத்தனையோ நல்ல நல்ல மருந்துகள், நம்ம சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம், யுனானி மருத்துவம் எல்லாம் இதை பயன்படுத்தி மருந்து கொடுக்கிறார்கள். ஆனால் இதுக்கெல்லாம் சயின்டிஃபிக்காக வேலிடேட் பண்ணலை இன்னும். அதாவது ஆய்வு மூலமாக இதுதான் செய்யுது, இதுதான் நடக்குதுன்னு அவங்க என்ன கண்டுபிடிக்காமல் இருக்கிறதுனால இந்த இதனுடைய மகத்துவம் அவ்வளவு வெளி உலகுக்கு வெளியே தெரியாமல் இருக்குது. அந்த விதத்தில் நாங்கள் வந்து நிறைய நம்ம தாவர இதுகளை எடுத்து அதில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகளை பற்றி ஆய்வு பண்ணி நாங்கள் ஆராய்ச்சி வெளியிட்டதுனால உலக அளவில் இது என்னுடைய மகத்துவம் தெரிய வந்திருக்கு. அது விதத்தில் 2 முக்கியமான ஒரு ஏரியாவை நான் கருதுகிறேன்.
சரி, இப்போ COVID-19 தொடர்பாக கூட சேவியர் ஹேர்பல் ஹேண்ட் சானிடைசர் அறிமுகம் செய்வதாக நான் வாசித்திருக்கிறேன். அந்த ஆய்வு பற்றி, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
இந்த கோவிட் வந்த உடனே சரி நம்ம ஏதாவது மக்களுக்கு செய்யணும்னு ஒரு ஆர்வம் எங்களுக்கு வந்தது. ஸோ எங்களுடைய ஆய்வு மாணவர்களையும் ஆசிரியர்களையும் அழைத்து நாம் இதை பற்றி யோசிப்போம் என்று நாங்கள் சிந்தித்து பார்த்து நாங்கள் இந்த விவாதங்கள் நடத்திய பொழுது இது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு சில மூலிகைகளை நாம் பயன்படுத்தி ஒரு பேத்தஜென்ஸ், அதாவது இந்த வைரஸ், பஞ்சை, இந்த மாதிரி இதுகளை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தயார் பண்ண முடியும் என்று எங்களுக்கு ஒரு வந்ததுனால உடனே நாங்கள் அதை ரெடி பண்ணி டெஸ்ட் பண்ணி அந்த இது உண்மையிலேயே வேலை செய்யுதுன்னு எங்களுக்கு தெரிஞ்ச உடனே இதை நாங்கள் வந்து கம்பெனிக்கு கொடுத்து அவங்க தயார் பண்ணி விற்பனை செய்ய ஆரம்பிச்சாங்க. அந்த விதத்துல தான் அந்த ஹேண்ட் சானிடைசர் சிம்பிள் தான், இது வந்து பெரிய டிஸ்கவரி கிடையாது. இருந்தாலும் அந்த காலகட்டத்துக்கு தேவைப்பட்டது கொஞ்சம் சீப்பாகவும் விலை அதிகம் இல்லாம ஏழை எளிய மக்களும் வாங்கி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தில் நாங்கள் இதை தயார் பண்ணி கொடுத்தோம். அது கொஞ்சம் பாராட்டுக்குரியதா இருந்தது.
நேயர்களே, உலக உயிரியல் விஞ்ஞானிகளில் ஆயிரத்தில் ஒருவரான அருட்திரு முனைவர் சவரிமுத்து இஞ்ஞாசிமுத்து அவர்களின் நேர்முகம் அடுத்த பாகமாக தொடர்கிறது.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.